ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் மேயர் யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, வயதில் மிகவும் இளமையான மேயர் யார் என்று கேட்டால்? ஆஸ்திரேலியாவின் முதல் தமிழ் பின்னணி கொண்ட மேயர் யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? இன்று அண்மையில் ஆஸ்திரேலியாவில் மேயராக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பின்னணி கொண்ட ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறோம். அவர் பெயர் செமந்தா ரட்னம்.
வணக்கம், நைஸ் டு பீ ஹியர்.
விக்டோரிய மாநிலத்தின் மோலன் என்ற இடத்தின் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் செமந்தா ரட்னம் ஆஸ்திரேலியாவில் தெரிவு செய்யப்பட்ட முதல் பெண் மேயர் அல்ல, மிகவும் இளமையான மேயரும் அல்ல, ஏன் முதல் தமிழ் மேயரும் அல்ல. அந்த பெருமை எமது ஆய்வின்படி நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் வடபகுதியிலுள்ள கெசினோ என்ற இடத்தில் 1991 செப்டம்பர் மாதம் மேயராக பொறுப்பேற்ற டாக்டர் செந்தில்வாசன் அவர்களை சாரும். இருந்தாலும் தற்போது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் செமந்தா ரட்னம் பெருமைக்குரியவர். கிரீன்ஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் விக்டோரிய மாநிலத்தின் மோலேன் பகுதியில் முதன்முறையாக மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவரது பதில்கள் ஆங்கிலத்தில் இருப்பதால் அதன் சுருக்கத்தை தமிழில் தருகிறோம். முதலில் இவருக்கு அரசியலில் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டதற்கு, கிரீன்ஸ் கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட தான் 2012 தேர்தல் வந்தபோது தானும் போட்டியிடத் தயார் என்று முதல் தடவையாக சொல்லியிருக்கிறார். அந்த தேர்தலிலேயே உள்ளூர் ஆட்சியாளராக தெரிவு செய்யப்பட்ட இவரது தேர்வுக் காலமான 4 ஒரு வருடம் மேயராக பணிபுரிவதற்காக இந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
Well, I got into local government in 2012, the 2012 local government elections, and were elected for 4-year terms. And it's the first time I put my hand up, really, for a position. And one of the reasons I got interested in local government was that I was quite involved with the Greens for a few years, and I saw some of the work they were doing. And when the election time came around, I thought that I would get interested in doing that. And then when you get on to council, we change mayors every year, and you've got to be elected by the councillor group, and you've got to get the majority of councillors to support you. I was lucky this year to be able to get their support.
முதல் தடவையாக அரசியலில் ஈடுபட்ட உடனேயே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இவரின் பின்னணி பற்றி கேட்டபோது, சமூக சேவையில் தான் பல வருடங்கள் ஈடுபட்டிருந்ததாகவும், அதனால் 2004 இலங்கையின் வடபகுதிக்கும் சென்று தனது சேவைகளை வழங்கும் ஒரு சந்தர்ப்பமும் தனக்கு கிடைத்ததாக சொல்கிறார் செமந்தா ரட்னம்.
My background is in social work, so I've been a social worker for over 13-14 years now, and actually during my social work journey I've worked in drug and alcohol rehabilitation, mental health and settlement services, but I also went back to Sri Lanka in 2004 to volunteer there in the north and ended up staying there for nearly 2 years. So I'm a social worker by profession and I still do some work in that capacity as well.
வன்னியில் தான் கண்ட அனுபவம் தனது சமூக சேவைகளை விரிவுபடுத்த உதவியிருக்கிறது என்று சொல்லும் செமந்தா ரட்னத்திற்கு அந்த அனுபவம் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதலையும் அளித்துள்ளது.
It really did shape what I wanted to do as a social worker. So after a few years of my early career here, I did that work and I got a real taste and interest in doing some of that work that's at the international level as well. And so when I came back, it really shaped my other choices, which is I started working in the settlement services, so for people from refugee and asylum seeking background. So most recently, I've been working at the Asylum Seeker Resource Centre. That really made me think about policy, government policy, and how it really impacts people's lives and to their detriment in this space. So it got me more inspired and activated to be able to take some political action as well. So that's made me more political, I guess.
அண்மையில் இளையோர் சமூகத்திற்கு ஆற்றும் பங்கு குறித்து ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் செமந்தா ரட்னம்.
That was at the University of Melbourne from the Youth Research Centre there. So my thesis was on young people and citizenship and how they take part in society.
அந்த ஆய்வு இளையோருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ள உதவியது என்கிறார் அவர்.
Well, it's given me a really interesting perspective on young people's engagement in civic life, in community life and political life as well. So we hear a lot about lots of commentary that young people aren't interested or engaged or apathetic about politics and civic life. But a lot of the work that I was doing along with the centre I was in was looking at the other side of the story about how young people are often not given the opportunities to actually participate and therefore they're sort of excluded from that process. So it looks like they're not engaging, but it's because we're not giving them the pathways to engage with us on. So that's really made me think about what we can do at local government level, for example, to get young people more involved in the work that we're doing and give them meaningful opportunities for participation.
சுற்றுச்சூழல் குறித்து தான் அதிக கவனம் எடுத்து வருவதாக செமந்தா ரட்னம் தனது இணையதளத்தில் எழுதியிருக்கிறார். எனவே அவர் அதை உண்மையில் நடைமுறைப்படுத்துகிறாரா என்று அறிய என்ன மாதிரியான வாகனத்தை இவர் ஓட்டுகிறார் என்று கேட்டபோது அவர் பேச்சளவில் மட்டுமல்ல செயலிலும் காட்டுகிறார் என்பது புரிந்தது.
I drive a fully electric car. Try not to drive that too much because I'm often on my bike as well, riding around. You know, a really sustainable form of transport because it doesn't contribute to pollution. But the electric car is also another way that it can be a bit more sustainable. And a lot of our energy at council is sourced from renewable energy, so it's much less taxing on the environment.
முடிந்தவரை சைக்கிள் ஓட்டும் செமந்தா ரத்னம் மின்சார வாகனத்தை ஓட்டுவதன் மூலம் சுற்றுச்சூழலில் பாதிப்பை குறைக்க முயலுவதாக சொன்னார். ஒரு வருடத்தில் மேயராக இருந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்றதற்கு உள்ளூர் ஆட்சியாளராக 4 வருடங்கள் கடமையாற்றுவதால் அந்த உள்ளூராட்சியின் 4 வருட திட்டங்களைத்தான் தான் செயற்படுத்தி வருவதாக சொன்னார் சமந்தா ரத்னம்.
Well, it's fourth year in the council term, so a lot of the work is really delivering all the projects that we said that we were going to deliver when we started the term. So we have a council plan, so it's delivering a number of big sort of city design projects. For example, we have things called structure plans, which is the future design for the city, so making sure that we get those through the state government approvals and then start to see that occur in the city. But also with that comes the other things that local governments have to provide. So it's the social infrastructure, like you just talked about, the transport infrastructure, so ensure that you know, the city doesn't get too congested, that there's good pathways of travel, that people are able to cycle or walk or use public transport conveniently and don't have to rely on their cars. And then there's also lots of programs that we run. You know, one of my particularly interest areas is in anti-gambling because we have such a huge cost in Moreland. We lose over $64 million a year in the community from gambling alone in just one year. So there's some big social issues that I'd also like to pay some attention to.
அவரது குடும்ப பின்னணி பற்றி கேட்டோம். ஒரு மூத்த சகோதரனும் ஒரு இரட்டை சகோதரியும் கொண்ட செமந்தா தனது பெற்றோருடன் ஆஸ்திரேலியாவிற்கு குடி வந்ததாக சொன்னார்.
I'm one of 3 children to my mum and dad. I've got an older brother who's 5 years older than me, and then I'm one of a twin, so I have an identical twin sister. So we're the second, sort of. Both of us are the second, and I'm slightly older than her by a few minutes. We lived in Sri Lanka during the 80s, sort of late 70s, early 80s, and left Sri Lanka in 1987, and we migrated together and arrived in Australia in 1989. And yes, we're like every other family, really. We all do different things. We all have different professional backgrounds and interests, but you know, obviously bound by common values and sort of our care for each other as well.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலிய நாடு முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் விக்டோரிய மாநிலத்தின் மோலேண்ட் பகுதியில் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் செமந்தா ரத்னம் அவர்களின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தனது தந்தையாருடன் உரையாடும் சந்தர்ப்பத்தையும் செமந்தா ஏற்படுத்தி கொடுத்தார். அவரிடம் செமந்தாவின் சிறு பிராயம் பற்றி கேட்டோம்.
மற்ற பிள்ளைகளாட்டம் தான் சாதாரண பிள்ளையாட்டிருந்தவள். அவருக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கிறா. ரெண்டு பேரும் ஒன்று கூடி நல்ல சந்தோஷமா வளர்ந்தவர்கள்.
செமந்தாவின் மனிதாபிமான உணர்வு எப்பொழுது எப்படி உருவாகியதென்று கேட்டதற்கு,
சின்ன வயசுலேயே கேர்ள் கைட்ஸ் மூமெண்ட்ஸ்ல இருந்தவர். அதோடு நாங்கள் எங்களோட குடும்பத்திலே நாங்கள் எப்பவும் எல்லாரோடையும் ஈக்குவலாக நாங்கள் ட்ரீட் பண்ணாங்க. அவருக்கு உணர்வு வந்திருக்கும். நாங்கள் இலங்கையில் இருக்கக்குள்ள நாங்கள் இருந்த சுத்த வேற ஸ்லாம்ஸ் இருந்தது. நான் பெரிய வீட்டில் இருந்தாங்க. அவள் டிவி பார்க்க வந்து அந்த ஸ்லாம்ஸ்ல இருந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து கேட்டால எட்டி பார்ப்பினோம். அப்ப நாங்கள் அவள் வீட்டை கூப்பிட்டு அவளுக்கு ஆப்டர்நூன்ல ஈவினிங்ஸ் ட்ரிங்க்ஸும் கொடுத்து எங்களோட பிள்ளைகள ஆட்டமே பார்த்து நாங்கள் எல்லாம் சரியான புவர் சில்ட்ரன் ஃப்ரம் ஸ்லாம்ஸ் இந்த இவள். ஸோ அண்ட் லேட்டர் ஆன் இவளோட பர்த்டே பார்ட்டிஸ் அவளையும் கூப்பிட்டு இவளோட நாங்கள் பிளே பண்ண சில்ட்ரன்ஸ் கேம்ஸ் எல்லாம் பழக்கி எல்லாம் ஒன்று ஒன்று கூட்டி தான் இருந்த வேலை. நான் நினைக்கிறேன் அந்த நேரமே அவளுக்கு உணர்வு வந்திருக்கணும். எல்லாரும் நாங்கள் ஈக்குவல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இலங்கை விட்டு போன பிறகு தான் அந்த உணர்வு வந்து வந்திருக்கணும். ஏனென்றால் மற்ற பிள்ளைகளும் இலங்கையை விட்டு கருத்து பிற எல்லாரும் வந்தவர்கள். அப்போ அவையில் எல்லாம் கதைக்குள்ள நினைக்கிறேன் அவருக்கு உணர்வு வந்திருக்கணும்.
வன்னியில் அவர் கடமையாற்றிய போது பெற்றோரும் கூடவே சென்றிருந்தார்களா என்று கேட்டோம்.
நாங்கள் போகல. அவர் கிளிநொச்சி போய் ஒரு ட்ராமா கவுன்சில் செட்டப் பண்ண பிரச்சனைக்கு பிறகு ஊரிப்பட்ட பிள்ளைகள் அனாத பிள்ளைகளும் தாய்மார்கள் புருஷனுகள் இந்த ஆக்கள் எல்லாரும் கிளிநொச்சியில் ஃபாதர் பெஞ்சமின் ஒரு கத்தோலிக் பிரீஸ்ட் கர்ண நிலையம் வச்சிருந்தவர். அங்கே இவ அவையில பற்றி கேள்விப்பட்டோடனே போய் தான் ஒரு ட்ராமா கவுன்சில் ட்ராமா சென்டர் செட்டப் பண்ணவே அப்போவே அவைகளுக்கு வந்து உணர்வு வந்திருக்கணும், எங்கட ஆக்களை நாங்கள் தான் பார்க்கணும் என்று ஒரு சைக்கிளை மாடி கொண்டு கிளிநொச்சியில் ஒரு 6 மாசமா இருந்துவாங்க வேலைச்சுக்கு வந்து வாலண்டரி ஒர்க். இவ அவைகளுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சவ அவையில் தமிழ் படிப்பிச்சவ but she was very happy she served the community and also she realized that people need to be looked after, that there are lots of people who are not as fortunate as we are. நாங்கள் வசதி குறைஞ்சாக்களுக்கும் நாங்கள் தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அவையில் பார்க்கணும் அவருக்கு உணர்வு வந்திருக்கணும். அதோடு இலங்கைக்கு போக முதல் அவர் சோஷியல் ஒர்க் டிகிரி கம்ப்ளீட் பண்ண போற மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் இங்கே ஒடிசி ஹவுஸ் ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் வேலை செய்தவர். அங்கேயும் பெற்றோர் ட்ரக்ஸ் பேரண்ட்ஸ் டு ட்ரக்ஸ் த சில்ட்ரன் நீட் பி லுக்ட் ஆஃப்டர். அப்போ இவர் தான் அவையில் அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணார். பிள்ளை பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு அவையில் அந்த பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ட் செட் பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் ஷி வாண்டட் பிரேக், ஷி வாஸ் கெட்டிங் இமோஷனலி இன்வால்வ் இன் த ஹோல் திங், ஷி வாண்டட் பிரேக். அதுக்கு பிறகு தான் கிளினிக் போய் அதே மாதிரி வேலை செய்வாங்க. ஆனால் அந்த நேரமே அவருக்கு உணர்வு வந்திருக்கணும், இதுதான் இவரோட கோல், ஜஸ்ட் டு லுக் ஆஃப்டர் அதர் பீப்புள் என்று உணர்வு வந்திருக்கணும். ஓகே, வீட்டில் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் மூன்று பேரும் மூன்று பிள்ளைகளும் எனக்கு ஒரு மகனும் இருக்கிறார் மூத்தமும் தமிழும் இருக்கிறார் எல்லாம் எல்லாரும் நல்ல ஓப்பன் டிஸ்கஷன் வச்சிருப்பீங்க. எல்லாம் வைக்கப்படாமல் எல்லா டாபிக்ஸையும் பற்றி கதைச்சு வெரி கான்ஃபிடென்ட்லி தே இஸ் டு பி வெரி ஹாப்பி சில்ட்ரன் டாக்கிங் அபவுட் வேரியஸ் திங்ஸ். யா,
சமூக வேலை செய்பவர்கள் வீட்டில் எந்த உதவியும் செய்வதில்லை என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுவதுண்டு. ஆனால்
இல்ல, வீட்டில் நல்ல உதவி செய்வோம் எல்லா பிள்ளைகளும், இவரத்தரும் பின் சிஸ்டரும் எல்லாரும் சந்தோஷமா அம்மாவோட சேர்ந்து உதவி செய்வோம். வீட்டிலையும் தங்கட காரியத்தில் தாங்களே பார்த்துக்கொண்டு நல்ல வெரி வெரி எஃபிஷியன்ட் சில்ட்ரன் தேவ, வெரி கேப்பபிள் சில்ட்ரன் தேவ.
எமது ஊர்களில் ஒரு மேயரின் தகப்பன் என்றால் சமூகத்தில் சில சலுகைகள் கிடைக்குமே என்று கேட்டதற்கு அப்படியொன்றும் இங்கு இல்லை என்றார் திரு ரத்னம்.
ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்டுக்கு அன்றைக்கு கேள்விப்பட்டோன்னு அவருக்கு தெரியுமா, ஓகே தட்ஸ் குட், தட்ஸ் வெரி குட். அப்போ கோயிங் டு கோயிங் டு த பார்லிமெண்ட், அதை பற்றி உங்களுக்கு தெரியா என்னமோ, இன்னும் கிடைக்கல நாங்கள். ஸோ என்னமோ ஆனால் சாதாரணமாக இப்போ எல்லாரும் ஒருப்பட்ட there are lots of women mayors are ipo young mayors too. So anyway,
சமந்தாவை பற்றி ஓரிரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்வீர்கள் என்று தகப்பனாரை கேட்டதற்கு,
ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா ஷீல் புட்டின் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் கூட கரசன் எடுத்து தன் கடமையில செய்வா. வீட்டு கடமையும் அப்படித்தான், படிக்கக்குள்ளையும் அப்படித்தான். ஏதாவது ஆக்கள் கேட்டாலும் ஏதாவது உதவி கேட்டாலும் ஒரு கேக் செய்தாலும் வடிவான கேக் தான் செய்து கொடுப்பா. So that way they are very caring.
இப்படியான ஒருவர் உருவாகுவதற்கு யார் யார் வழிகாட்டிகளாக அமைந்தார்கள் என்று கேட்டதற்கு பலரை சொல்லலாம். ஆனால் பர்மாவில் வளர்ந்த தனது பாட்டிதான் தன்னுடைய முதல் அரசியல் வழிகாட்டி என்றார் சமந்தா ரத்னம்.
That's a good question. Well, there's probably quite a few people who have done that. My grandmother was really is a really big role model. So she grew up in Burma. Her dad was an administrative officer with the army, I believe. And so they were stationed there. And they left when World War II broke out. They came back to Sri Lanka. In terms of her activism and political interest, I think that was shaped by that experience as well. She's in her 90s now, but she's still with us and she's in Australia. And she was a real activist in her time as well, living in Jaffna and around the time of the war, and really made us conscious of the impact of politics on our lives, and, you know, read the papers and told us about the political news. And in many ways, our family was also very political. And it had, I think all families living in Sri Lanka around that time had to be political because there was so much happening that you had to understand it through the politics of what was happening in the day. So we all grew up with this awareness about just how important it was and how important it was to stand up and take some action as well.
சமூக சேவையில் ஈடுபட விரும்பும் இளையோருக்கும் அரசியலில் ஈடுபட நினைக்கும் இளையோருக்கும் செமந்தாவின் அறிவுரை, பெற்றோரது சொல் கேளுங்கள், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் பேரார்வத்தை தொடருங்கள்.
I guess the main thing is to follow your passion. So the things you love to do and what you really draw sort of energy from and you're really interested in, to really pursue them. I know that a lot of young people under a lot of pressure to be certain things, they're told what they should and shouldn't do. And it's good to take that advice. It's good to rely on the wisdom of the elders. And I certainly used a lot of the and relied on the wisdom of the elders around me, my family and broader circle. But I've also been, told to follow my passion. And I think when you can bring both of those things together, you really have you can create a meaningful life. And I know from, sort of our backgrounds, from the South Asian sort of backgrounds, there's even more pressure sometimes on young people to do certain professions. But I'm really thankful that my parents gave me the freedom to really explore the things that I'd love to do. And I think you can really succeed when you're really passionate about something.
ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தந்தை, தமிழருக்கு பெருமை சேர்க்கும் மகள் இருவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டோம்.
Thank you very much. Okay.
நன்றி, வணக்கம்.